சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 7, 2025. தலைப்ப ஆண் கோல்டன் முறை எபிரேயர் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூட தகாரியம். பொறுப்பு ரீதியான வாசிப்பு சங்கீதம். கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒரு காலும் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்தியரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதினால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். நானோ, கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திட்டமனதாயிருங்கள். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். பாடம் பிரசங்கம் பைபிளிலிருந்து சங்கீதம். என் ஆத்துமாவே, கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே, கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி. சங்கீதம். கர்த்தருடைய வேதம் குறைவிட்டதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. யாத்திராகமம். பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன்வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயோடே வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னுடைய ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவனமாயிருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடே கூட்டிக் கொண்டு, நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கண்மலையை அடி. அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடினதி நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மீரிப்பா என்றும் பேரிட்டான். லூக்கா. பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவைக் கண்டு முகங்கு புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் தமதுகையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாமல் போய் உன்னை ஆசாரியனுக்கு காண்பித்து நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டபடியே அவர்களுக்கு சாட்சியாக பலி செலுத்து என்று கட்டளையிட்டார். லூக்கா. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். மார்க்கு. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறாரென்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். மார்க்கு. வனாகிலும் இந்த மலையை பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தாள். அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். எபிரேயர். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடே துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொட்டாதபடிக்கு அவன் பஸ்காவையும் ரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். கொரிந்தியர். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாயிருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாயிருக்கிறோம். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். நமது குருநாதர் தனது மாணவர்களுக்கு முதலில் போதித்த நம்பிக்கை கட்டுரை குணப்படுத்துதல். அவர் தனது செயல்களால் தனது நம்பிக்கையை நிரூபித்தார். பண்டைய கிறிஸ்தவர்கள் குணப்படுத்துபவர்கள். கிறிஸ்தவத்தின் இந்த அம்சம் ஏன் தொலைந்து போனது? ஏனென்றால் நமது மத அமைப்புகள் நமது மருத்துவ முறைகளால் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ நிர்வகிக்கப்படுகின்றன. முதல் உருவ வழிபாடு ஜடப்பொருளின் மீதான நம்பிக்கை. பள்ளிகள் தெய்வத்தின் மீதான நம்பிக்கையை விட மருந்துகளின் மீதான நம்பிக்கையை ஒரு ஃபேஷனாக மாற்றியுள்ளன. நாம் எல்லா தார்மீக கேள்விகளிலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவம் உள்ளடக்கிய உடல் ரீதியான விளக்கு குறித்து இருளில் இருந்தால், இந்த விஷயத்தில் நாம் கடவுள் மீது அதிக நம்பிக்கை வைத்து அவருடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் அதிக உயிர்ப்புடன் இருக்க வேண்டும். கிறிஸ்தவத்தின் வரலாறு மனிதனுக்கு அவனது பரலோக தந்தை சர்வ வல்லமையுள்ள மனம் வழங்கிய துணை செல்வாக்கு மற்றும் பாதுகாக்கும் சக்தியின் உன்னதமான சான்றுகளை வழங்குகிறது. அவர் மனிதனுக்கு சோதனையிலிருந்து மட்டுமல்ல, உடல் ரீதியான துன்பங்களிலிருந்தும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள நம்பிக்கையையும் புரிதலையும் அளிக்கிறார். வாழ்க்கை, உண்மை மற்றும் அன்பு ஆகியவை தெய்வீக அறிவியலின் யதார்த்தங்கள். அவை நம்பிக்கையில் உதயமாகி ஆன்மீக புரிதலில் முழுமையாக ஒளிர்கின்றன. ஒரு மேகம் சூரியனை மறைப்பது போல அது அணைக்க முடியாது. எனவே தவறான நம்பிக்கை மாறாத நல்லிணக்கத்தின் குரலை சிறிது நேரம் அடக்குகிறது. ஆனால் தவறான நம்பிக்கை 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 மற்றும் பலனை கொண்ட அறிவியலை அழிக்க முடியாது. உடலை குணப்படுத்த கடவுளின் சக்திக்கு பதிலாக மனதின் வலிமைக்கு கூட மருந்துகளை பொருள் மருத்துவம் மாற்றுகிறது. மனிதனாகிய இயேசுவின் தெய்வீக கொள்கைக்கு பதிலாக மனிதனிடம் இரட்சிப்புக்காக பற்றுகிறது. கடவுளின் குணப்படுத்தும் முகவரான அவரது அறிவியல் அமைதியாகிறது. ஏனென்றால் உண்மை பொருள் மருந்துகளின் கற்பனை சக்தியை துண்டித்து ஆவிக்கு மேலாதிக்கத்தை அளிக்கிறது. அறிவியல் என்பது உன் வாசல்களுக்குள் இருக்கும் அந்நியன், அதன் உயர்ந்த விளைவுகள் நடைமுறையில் அதன் தெய்வீக தோற்றம் மற்றும் செயல்திறனை நிரூபிக்கும் போது கூட நினைவில் கொள்ளப்படவில்லை. தெய்வீக அறிவியல் பைபிளிலிருந்து அதன் அங்கீகாரத்தை பெறுகிறது. மேலும் அறிவியலின் தெய்வீக தோற்றம் நோயையும் பாவத்தையும் குணப்படுத்துவதில் சத்தியத்தின் புனித செல்வாக்கின் மூலம் நிரூபிக்கப்படுகிறது. சத்தியத்தின் இந்த குணப்படுத்தும் சக்தி இயேசு வாழ்ந்த காலத்திற்கு மிகவும் முந்தையதாக இருந்திருக்க வேண்டும். இது பண்டைய நாட்களைப் போலவே பழமையானது. இது அனைத்து உயிர்களிலும் வாழ்கிறது. மேலும் அனைத்து இடத்திலும் பரவியுள்ளது. தெய்வீக மெட்டாபிசிக்ஸ் இப்போது ஒரு அமைப்பாக நாம் வாழும் யுகத்தின் சிந்தனையால் புரிந்து கொள்ளக்கூடிய மற்றும் அதற்கு ஏற்ற வடிவமாக குறைக்கப்பட்டுள்ளது. இந்த அமைப்பு இயேசுவின் குணப்படுத்துதலை அடிப்படையாக கொண்ட தெய்வீக கொள்கையையும் நோய்களை குணப்படுத்துவதற்கு அதன் தற்போதைய பயன்பாட்டிற்கான புனித விதிகளையும் கற்பவர் நிரூபிக்க உதவுகிறது. உண்மை எல்லையற்றது என்பதால் பிழையை ஒன்றுமில்லாததாகவே அறிய வேண்டும். உண்மை நன்மையில் சர்வ வல்லமை வாய்ந்தது. பிழை உண்மைக்கு நேர் எதிரானது. அதற்கு எந்த சக்தியும் இல்லை. தீமை என்பது ஒன்றுமில்லாததன் எதிர்நிலை மட்டுமே. மிகப்பெரிய தவறு என்பது உயர்ந்த உரிமையின் ஒரு அனுமான எதிர்நிலை மட்டுமே. அறிவியலால் ஈர்க்கப்பட்ட நம்பிக்கை உண்மை உண்மையானது மற்றும் பிழை உண்மையற்றது என்பதில் உள்ளது. பிழை என்பது சத்தியத்தின் முன் ஒரு கோழை. காலம் இதையெல்லாம் நிரூபிக்கும் என்று தெய்வீக அறிவியல் வலியுறுத்துகிறது. உண்மை மற்றும் பிழை இரண்டும் மனிதர்களின் பயத்திற்கு முன்பை விட நெருக்கமாக வந்துவிட்டன. மேலும் பிழை தானாகவே அழிக்கப்படுவதால் உண்மை இன்னும் தெளிவாகிவிடும். பிழை என்பது உண்மையைப் போலவே உண்மையானது, தீமை நன்மைக்கு சமமானது, ஆனால் உயர்ந்தது அல்ல, மற்றும் முரண்பாடு நல்லிணக்கத்தைப் போலவே இயல்பானது என்ற கொடிய நம்பிக்கைகளுக்கு எதிராக நோய் மற்றும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுவதற்கான நம்பிக்கை கூட ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தாது. பிழையை விட இருப்பு என்ற உண்மையின் மீது நமக்கு அதிக நம்பிக்கை, பொருளை விட ஆன்மாவின் மீது அதிக நம்பிக்கை, இறப்பதை விட வாழ்வதில் அதிக நம்பிக்கை, மனிதனை விட கடவுள் மீது அதிக நம்பிக்கை இருக்கும் போது நோயுற்றவர்களை குணப்படுத்துவதிலிருந்தும் பிழையை அழிப்பதிலிருந்தும் எந்த பொருள்சார் அனுமானங்களும் நம்மை தடுக்க முடியாது. கடவுள் மனித உரிமைகளுக்கான உயர்ந்த தளத்தை உருவாக்கியுள்ளார், மேலும் அவர் அதை தெய்வீக கூற்றுக்களின் அடிப்படையில் கட்டமைத்துள்ளார். இந்த கூற்றுக்கள் குறியீடு அல்லது மதம் மூலம் அல்ல. மாறாக பூமியில் அமைதி, மனிதர்கள் மீது நல்லெண்ணம் ஆகியவற்றை நிரூபிப்பதாகும். மனித குறியீடுகள் கல்வியியல், இறையியல், பொருள் மருத்துவம் மற்றும் சுகாதாரம், நம்பிக்கை மற்றும் ஆன்மீக புரிதலை பிணைக்கின்றன. தெய்வீக அறிவியல் இந்த கட்டுகளை உடைக்கிறது, மேலும் மனிதன் தனது படைப்பாளருக்கு மட்டுமே விசுவாசமாக இருப்பதற்கான பிறப்புரிமை தன்னை நிலைநிறுத்துகிறது. மனம் அல்ல, உடல்தான் தங்களை ஆள்கிறது என்ற நம்பிக்கையில் ஒரு உண்மையற்ற எஜமானருக்கு பல வருடங்களாக அடிமையாக இருந்து சோர்வடைந்த நோயாளிகளை என் முன் கண்டேன். முடவர், காது கேளாதவர், ஊமையர், குருடர், நோயாளிகள், காம உணர்ச்சி மிக்கவர்கள், பாவிகளை அவர்களின் சொந்த நம்பிக்கைகளின் அடிமைத்தனத்திலிருந்தும், இன்று இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனத்தில் வைத்திருக்கும் பார்வோன்களின் கல்வி முறைகளிலிருந்தும் காப்பாற்ற விரும்பினேன். செங்கடல் மற்றும் வனாந்தரம் என்ற பயங்கரமான மோதலை என் முன் கண்டேன். ஆனால் கடவுள் மீதான நம்பிக்கையின் மூலம் வலிமையான மீட்பரான சத்தியத்தை நம்பி கிறிஸ்தவ அறிவியல் தேசத்திற்கு என்னை வழிநடத்தினேன். அங்கு விலங்குகள் விழுந்து மனிதனின் உரிமைகள் முழுமையாக அறியப்பட்டு அங்கீகரிக்கப்படுகின்றன. கிறிஸ்தவ அறிவியலில் முதல் கடமை கடவுளுக்கு கீழ்ப்படிவது, ஒரு மனதை கொண்டிருப்பது, உங்களைப் போலவே இன்னொன்றையும் நேசிப்பது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். கடவுள் மனிதனையும் உள்ளடக்கிய பிரபஞ்சத்தை படைத்து நிர்வகிக்கிறார். பிரபஞ்சம் ஆன்மீக கருத்துக்களால் நிரம்பியுள்ளது, அவற்றை அவர் உருவாக்குகிறார். மேலும் அவை அவற்றை உருவாக்கும் மனதிற்கு கீழ்ப்படுகின்றன. மரண மனம் ஆன்மீகத்தை பொருளாக மாற்றும், பின்னர் இந்த பிழையின் மரணத்திலிருந்து தப்பிக்க மனிதனின் அசல் சுயத்தை மீட்டெடுக்கும். மரணங்கள் அழியாதவை, கடவுளின் சொந்த உருவத்தில் படைக்கப்பட்டவை அல்ல, ஆனால் எல்லையற்ற ஆவி அனைத்தும் மரண உணர்வு இறுதியாக அறிவியல் உண்மைக்கு அடிபணிந்து மறைந்துவிடும். மேலும் உண்மையான இருப்பு உணர்வு சரியானது மற்றும் என்றென்றும் அப்படியே தோன்றும். நம்பிக்கை அதன் எல்லைகளை விரிவுபடுத்தி ஜடப்பொருளை அல்ல ஆன்மாவை சார்ந்து அதன் அடித்தளத்தை வலுப்படுத்த வேண்டும். நமது குருவின் எல்லா வார்த்தைகளிலும் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.